இங்க ஓம தானம் என்பது உந்தி தானம் தான். ஆகவே வந்து ஞானாக்னியை ஆன்மா வளர்க்கும். ஆகவே உந்தியிலே அஞ்செழுத்தால் ஓமித்து, அதுதான் என்ன சொல்றாரு, அஞ்செழுத்தால் குண்டலியில் அனலை ஓமி. ஆக செய்யக்கூடிய செயலே எல்லாம் அந்த முத்தி பஞ்சாக்கிரமாகிய அந்த திருவஞ்செழுத்தை அதை பற்றுக்கோடாக கொண்டு அதை சிந்திப்பதன் மூலமே தான் செய்கின்றது. அஞ்செழுத்தால அங்ககரநியாசங்கள் பண்ணுவதோடு மட்டுமல்லாமல் அஞ்செழுத்தால தான் அது வந்து பூசைத்தானமாக இதயத்திலே பூசையும் செய்கின்றது. அத மாதிரி அஞ்செழுத்தால தான் ஹோமதானமாகிய அந்த உந்தி தானத்திலே வந்து என்ன செய்கின்றது, அனலையும் ஓம்புகின்றது. அங்க வந்து அஞ்செழுத்தால தான் ஹோமமும் செய்கின்றது. அதே மாதிரி அடுத்து என்ன சொல்றார் அப்படின்னா, அனைவரிய கோதண்டம் அணைந்து என்று சொன்னார். அனைவரியனா அணைவதற்கு அறிய அணைதல் என்றால் அங்க சென்று சேர்தல். ஆக சேர்வதற்கு அறிய கோதண்டம், கோதண்டம் என்பது என்ன என்று சொன்னால் புருவ நடு, புருவ நடு லலாடஸ்தானம் என்பார்கள். அனைதற்கரிய புருவ நடுவில் சேர்ந்து தியானித்து, அதுதான் தியானஸ்தானம். ஆக பூசைக்குரிய தானம் இதயம், ஓமத்துக்குரிய தானம் உந்தி, தியானத்துக்குரிய தானம் வந்து புருவ நடு, அதுதான் கோதண்டம் என்று சொன்னார்கள். அது அடைவதற்கரிய நில இடம் அந்த கோதண்டம் புருவ நடு. ஆக அதை ஆன்மா அடைந்து அங்கே என்ன செய்யணும், அருளின் வழி நின்று அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க, அந்த அடைவதற்கரிய கோதண்டமாகிய புருவ நடுவை அடைந்து திருவருளின் வழி நின்று, ஏதாவது சிவகம் பாவனை செய்தான்னு இருக்கும், அருளின் வழி நிற்றது தானே கசிந்த தொண்டு, ஆன்மா அந்த கசிந்த தொண்டை மேற்கொள்வதுதான் சிவகம் பாவனை செய்வது இல்லையா. ஆகவே அதான் இங்க அருளின் வழி நின்று, அருளின் வழி நின்று அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க, குரு உணர்த்திய விதிப்படி அஞ்செழுத்தை உச்சரிக்க வேண்டும். ஆக விதிப்படி என்பதற்கு நாம விரிவான விளக்கம் வந்து நாம உரையிலேயோ பாடலையோ நம்ம எதிர்பார்க்க முடியாது என்றால் அது குருவின் நேரடி உபதேசத்தின் மூலம் உணரத்தக்கது என்பார்கள். ஆகவே அந்த நிலைக்கு உயர்ந்து ஞான குருவின் அருளை பெற்று அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பார்கள். ஆகையினாலே அணைவதற்கரிய அந்த புருவ நடுவை அடைந்து திருவருளின் வழி நின்று அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க வேண்டும், அதாவது தியானிக்க வேண்டும். அருள் வழித்தாக நின்று அவ் அஞ்செழுத்தை விதிப்படியே மாறி நெஞ்செழுத்தி உச்சரித்தல் செய்க. நெஞ்செழுத்தின் ஒரு வார்த்தை உரையாசிரியர் சொல்வார், அதுதான் சொன்ன. ஆகவே இவ்வாறு சிவோகம் பாவனை புருவ நடுவில் தியானிப்பதற்கு அதான் பாவனை. இதயத்தில் செய்வது கிரியை, இதயத்தில் செய்வது பூசை, அப்புறம் ஹோமத்தை அந்த உந்தியில செய்த ஹோமம், இதயத்தில் செய்த பூசை, இதெல்லாம் கிரியைகள். அப்புறம் திருவைந்தெழுத்து மந்திரத்தை கொண்டுதான் எல்லாம் செய்கின்றன, அதான் மந்திரம். இவ்வாறு மந்திரம் கிரியை பாவனை இந்த மூன்றாலும் ஒருவழிப்பட்டு அந்த அஞ்செழுத்தை வந்து தியானித்தால் அப்ப பெருமான் ஆன்மாவிடத்திலே எழுந்தருள்வான். எப்படின்னா பிற பொருள்கள் போல பெருமான் வேறான பொருளாக அறியப்படான், பசுபாசங்கள் போல இறைவன் அறியப்பட மாட்டான். நான் ஒன்றை அறிந்தேன் அறியவில்லை என்ற உணர்வு வரும்போது அறிகின்ற தன்னை பற்றிய ஒரு அறிகின்ற தன்னை பற்றிய உணர்வு ஆன்மாவுக்கு தோன்றுகின்றது. நான் ஒரு பொருள், நான் இதை அறிகின்றேன் அல்லது நான் இதை அறியவில்லை என்று அங்க தன்னை பற்றிய ஆன்மா அறிந்து கொள்கிறது. தன் உணர்வு அங்க ஆன்மாவுக்கு இருக்குது. அதை மாதிரி தான் அறியப்படும் பொருள்களையும் இது என்ன பொருள் அறிந்துவிடுது. ஆகவே இது மூலமா என்ன தெரியுதுன்னா பாசப்பொருளும் பசு பொருளும் இல்லையா, ஒன்றை அறிந்தேன் அறிகிறேன் என்று சொல்லும் போது அவை விடயங்கள் ஆகின்றன. இவற்றை போல வந்து விடயமாக தோன்றாத பொருள் எதுனா பதிப்பொருள். அப்படி ஆன்மாவுக்கு பதிப்பொருள் வந்து தோன்றாமல் இருந்த அது பதிப்பொருள். அஞ்செழுத்த வந்து குரு உபதேசித்த விதிப்படி நெஞ்செழுத்தி அது வந்து தியானிக்கும் பொழுது ஆன்மாவுக்கு வேறாகாமல் அந்த ஆன்மாவிடத்திலேயே எழுந்தருள்வார் பெருமான். எப்படி நான் இதுக்கு அருமையான ஓமை சொல்லிட்டாங்க, 9 கோள்களுள் இல்லையா, ஏன் அதாவது கோளர் வடிவத்தில் வருது இல்லையா, அதுதான் அங்க சொல்ற 9 கோள்கள் என்ன அப்படின்னா, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே சொல்றாங்க. இந்த 9 கோள்கள்ல என்ன பாம்பி ரெண்டுன்னு சொன்ன அந்த ரெண்டு இது ராகு கேது இல்லையா. இந்த ராகு கேது எப்படின்னா 9 கோள்கள்ல மற்ற 7 கோள்கள் வந்து அவை வந்து காணப்படும். ஏழு கோள்களும் காணப்படுவது போல இந்த ராகு கேதுக்கள் வந்து என்ன செய்ய மாட்டா, இவை காணப்பட மாட்டா ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் இவை காணப்படும். அப்ப வந்து நிலவிடத்திலும் சூரியனிடத்திலும் தான் காணப்படும். கிரகண காலத்தில் இல்லையா, நிலவிடத்திலும் சூரியனிடத்திலும் காணப்படும். மற்றபடி மற்ற கோள்கள் போல அவை தனித்து காணப்பட மாட்டான். அது மாதிரி பசுபாசங்கள் போல விடயமாக அறிய வராதவன் பெருமான். அவன் வந்து கிரகண காலத்தில் மட்டும் அந்த ராகு வேதர்கள் வந்து சூரிய சந்திரத்தில் காணப்படுவது போல, இந்த சிவோகம் பாவனை செய்யப்படும் காலத்தில் ஆன்மாவிடத்திலே அவன் எழுந்துருடுவான். மற்றபடி ஆன்மாவுக்கு அந்நியமாக அவன் வந்து புறப்பட மாட்டான். அதான் சொன்னாரு என்னன்னா, ஆன்மாவில் அரணே தோன்றும் மாற்றி வச்சுக்கோங்க. பாட்டு எப்படி இருக்கு, மதி அருக்கன் அணை அரவம் போல. மதி என்பது சந்திரன், அருக்கன் என்பது சூரியன். மதி அருக்கன் சந்திரன் சூரியன் அணை அரவம் இவற்றை பொருந்துகின்ற சந்திரனையும் சூரியனையும் கிரகண காலத்தில் பொருந்திருக்கின்ற அரவம் போல, அதாவது ராகுகேதுக்கள் போல தோன்றும் ஆன்மாவில் அரணே, அரண் ஆன்மாவில் தோன்றுவான். இப்படி வந்து நாங்கள் இந்த ஆன்மா மந்திரம் திரியை பாவனையின் ஒரு வழிபட்டு நின்று அந்த முத்தி பஞ்சாக்கரத்தை விதிப்படி அதை தியானித்தால் அந்த ஆன்மாவிடத்திலே அறம் வெளிப்பட்டு தோன்றுவான். எப்படின்னா கிரகண காலத்திலே சூரிய சந்திரர்களிடத்திலே ராகுகேதுக்கள் தோன்றுவது போல ஆன்மாவை இடமாக கொண்டு அங்கு எழுந்துவிடுவான். சூரிய சந்திரர்களை இடமாக கொண்டு இந்த ராகுகேதுக்கள் தோன்றுவது போல என்று சொன்னார். ஆக அஞ்சு எழுத்தால் ஆன்மாவை அதனுடைய பரிசும் என்பதை, ஆன்மாவை அதனுடைய பரிசும் அஞ்சு எழுத்தால் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் உள்ள அறிந்துட்டுக்கு போயிடணும் சொன்னான். ஆன்மாவை அரணுடைய பரிசுன்னு சொல்லும் போது இன்னொன்னு அறிவித்துக் கொள்ளணும், ஆன்மா அரணுக்கு உடமையாம் பரிசும். பரிசுன்னா இங்க முறைமை அப்படிப்பட்ட தன்மை என்று அப்படி பொருள்படணும். ஆகவே ஆன்மாவை அரண் உடைய பரிசும் ஆன்மா அரணுக்கு உடமையாம் பரிசும் அஞ்சு எழுத்தால் அறிந்துட்டு வேற எதையும் அஞ்சு எழுத்தால் அறியணும். அரணுருவும் அஞ்சு எழுத்தால் அமைந்தமையும் அறிந்துட்டு சிவபெருமான் திருமேனியும் அஞ்செழுத்தால் விளங்கும் பாங்கினையும் அறிந்துட்டு அப்புறம் என்ன செய்யணும், அஞ்செழுத்தால் அங்ககர நியாசம் பண்ணி, அஞ்செழுத்தாலேயே அங்ககரநியாசம் கரநியாசத்தை பண்ணி அதுக்கப்புறம் செய்ய வேண்டியது பூசை ஓமம் தியானம் மூணும். பூசை இதயத்தில் செய்யணும் இல்லையா, ஓமம் வந்து உண்டியில செய்யணும், தியானம் குருவ நடுவில் செய்யணும். அதுதான் சொல்றாரு, ஆன்மாவின் அஞ்செழுத்தால் இதயத்தில் அர்ச்சித்து, இதயத்து ஆன்மாவின் அஞ்செழுத்தால் அர்ச்சித்து இதயத்தில் ஆன்மாவில் அவ அஞ்செழுத்தால் பூசித்து தத்துவ தாமரையில இருந்திருக்கின்ற பெருமானை ஆன்மா அதன் இதயத்தில் வைத்து பூசிக்க வேண்டும். பூசை தானத்தில் பூசனை செய்யணும். அதுக்கப்புறம் ஓமதானம் சொல்றாரு, அஞ்செழுத்தால் குண்டலியில் அனலை ஓம்பி, குண்டலி அதாவது உந்தி தானத்திலே, குண்டலினி வந்து அதற்கும் கீழே சொல்வார்கள், ஆனா இங்க உந்தி தானத்துக்குத்தான் ஓமதானம் என்று உரையாசிரியர் நமக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள். ஆகவே உந்தியிலே அஞ்செழுத்தால் ஞான அனலை எழுப்பி என்று ஓமம் சொன்னார். அதுக்கப்புறம் தான் அனைவரிய கோதண்டம் அணைந்து அடைதற்கரிய குருவ நடுவாகிய அந்த கோதண்டத்தை அடைந்து அங்கு அருளின் வழி நின்று அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க, அஞ்செழுத்தை விதிப்படி என்ன செய்ய வேண்டும், அங்கே உச்சரிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். உச்சரிக்க என்றால் உச்சரிக்க என்று அங்கு எச்சமாக சொல்லல, உச்சரிக்க வினை முற்று உச்சரித்தலை செய்க. உச்சரித்தல் அங்கு ஆன்மா தத்துவங்களோடு கூடி நம்ம வாயால உச்சரிக்கிற மாதிரி அப்படி இல்லை. உச்சரிக்க சொன்னாலும் அங்க வந்து அதை சிந்திக்க என்றுதான் பொருள், சிந்தனையை அந்த சிந்தித்தலை செய்க, உச்சரித்தலை செய்க. விதிப்படி உச்சரிக்க என்பது எச்சம் என்று அது வினைமுற்று விதிப்படி உச்சரிக்க வேண்டும். அது அப்படி செய்தால் ஆமா அஞ்செழுத்தால வந்து ஆன்மாதான் உடமையும் சிவபெருமான் தனக்கு தலைவனுமா இருக்கிற முறைமையெல்லாம் அறிந்து சிவபெருமான் திருமேனியும் அஞ்செழுத்தால் விளங்குவதையும் அறிந்துட்டு அஞ்செழுத்தால் அங்ககர நியாசம் பண்ணி இதயத்தில வந்து பூசையும் உந்தி தானத்துல ஹோமமும் பண்ணி அடைவதற்கரிய குருவ நடுவை அடைந்து அங்கு அஞ்செழுத்தை வந்து விதிப்படி இந்த ஆன்மா தியானத்திலும் செய்யும் செய்தது என்றால், அப்படி ஆன்மா தியானத்திலே செய்ய வேண்டும். செய்தால் அந்த ஆன்மாவிடத்திலே அறம் தோன்றும். அதான் கடைசியில் இருக்குது, தோன்றும் ஆன்மாவில் அரணே. அதை மாத்தி வச்சுக்கணும், ஆன்மா அதாவது அரண் ஆன்மாவில் தோன்றும், தோன்றும் ஆன்மாவில் அரணேனு பாட்டு கடைசியில் இருக்குது, அதை எப்படி அப்படியே மாத்திக்கணும், அரண் ஆன்மாவில் தோன்றும். எதை மாதிரி அப்படின்னா, மதி அருக்கன் அணை அரவம் போல் என்றார். மதியாகிய நிலாவிலும் அருக்கனாகிய சூரியனிலும் அந்த ராகுகேதுக்கள் வந்து கிரகண காலங்களிலே விளங்கி தோன்றுவது போல் இந்த சிவோகம் பாவனை செய்யப்படும் காலத்திலே ஆன்மாவிடத்திலே அவன் விளங்கி தோன்றுவான். தெளிவாக இது வந்து நாம பதவுரையின் அடிப்படையிலே பொருள் பார்த்தோம், இப்போ பொழிப்புரையே பார்க்கலாம். பொழிப்புரை கசிந்த துண்டினோடும் உளத்து அவன்தான் நின்ற கலப்பாலே சோகமென பாவித்தற்கண். அதாவது ஆன்மா சிவோகம் பாவனையை செய்யும் இடத்தில் என்று சொல்கின்றார். சிவோகம் பாவனை செய்வதற்கு வந்து இருக்க வேண்டிய இயல்புகளையும் நமக்கு நாம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு அதையும் சேர்த்து சொல்றார். ஆன்மா கசிந்த தொண்டினோடு இருக்கின்றான், சிவபெருமான் ஆன்மாவில் கலந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட நிலையில சிவோகம் பாவனை ஆன்மாவை செய்யப்படுகிறது. அந்த சிவோகம் பாவனை செய்யக்கூடிய அந்த இடத்துல இதெல்லாம் ஆன்மா அறியுது. அஞ்செழுத்தாலே அஞ்செழுத்து அங்கே சிந்திக்குது. அந்த பாவனை சூரிய மந்திரம் முத்தி பஞ்சாக்கரம் அஞ்செழுத்து, அந்த அஞ்செழுத்து மூலமா இதெல்லாம் அறியுது ஆன்மா. ஆன்மாவும் சிவமும் அஞ்சனம் உடைமையும் உடையானுமாய் நிற்கும் பரிசை அஞ்செழுத்து ஓதும் முறையும் வைத்து உணர்ந்து. பாடல்ல ஆன்மாவே அரணுடைய பரிசுன்னு தான் இருக்கு. அது அதன் மூலமா நம்ம ஆன்மா அரணுக்கு உடமையா பரிசும் அறிவித்துக் கொண்டோம் இல்லையா. இந்த ரெண்டையும் சேர்த்தே குறிப்புகள் எழுதுறாங்க. என்னன்னா ஆன்மாவும் சிவனும் உடைமையும் உடையானுமாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆன்மா சிவம் சொல்லியிருக்காங்க, அப்புறம் உடைமை உடையான். முதல்ல சொன்ன ஆன்மா, இந்த முதல்ல சொல்லப்பட்ட உடைமை, ரெண்டாவது சொல்லியிருக்க சிவம், இந்த ரெண்டாவது சொல்லப்பட்ட உடையான். அதான் ஆன்மாவும் சிவமும் அஞ்சனம் உடைமையும் உடையானுமாய் நிற்கும் பரிசை அந்த முறைமையை அஞ்செழுத்து போதும் முறையில் வைத்து உணர்ந்து. அதுக்கப்புறம் சுவாமி திருமேனியும் அஞ்செழுத்தால் இருக்கு இல்லையா, அதை சொல்றாரு பாருங்க. உண்மை விளக்கம் மேற்கோளோட சொல்றாங்க. ஆடும்படிகள் எனவும், இது ஒரு உண்மை விளக்கப்பாடு. ஆடும்படிகள் சேர்க்கும் துடிசிகரம் எனவும், சேர்க்கும் துடிசிகரம் இன்னொரு உண்மை விளக்கப்பாடு. முதல்ல உள்ள ஆடும்படிகள் வந்து தூளவஞ்சாக்க திருமேனியை சொல்வது, அடுத்தது இது சேர்க்கும் துடிசிகரம் வந்து சுக்மபஞ்சாக்கர திருமேனி சொல்வது. அதான் ஆடும்படிகள் எனவும் சேர்க்கும் துடிசிகரம் எனவும் ஓதியவாறே அவன் திருமேனி அஞ்செழுத்தால் அமைந்த பரிசும் உணர்ந்து. அவன் திருமேனியும் அஞ்செழுத்தால் அமைந்துள்ள முறைமையும் உணர்ந்து அம்முறையே அங்கநியாச கரநியாசங்களும் அவ் ஐந்தெழுத்தார் செய்து கொண்டு. அந்த முறைமையை மறக்காம அங்கநியாசம் கரநியாசம் செய்யணுமா? அஞ்செழுத்து திருமேனியை மறக்காம அங்கநியாசம் கரநியாசத்தை அஞ்செழுத்தாலே செய்யணும். ஆகவே அவன் திருமேனியை அஞ்செழுத்தால் அமைந்த பரிசும் உணர்ந்து அம்முறையே அங்கநியாச கரநியாசங்களும் அவ் ஐந்தெழுத்தார் செய்து கொண்டு. அதுக்கப்புறம் இதயத்தில் பூசித்தும் சொல்வார், உந்தியில ஹோமம் செய்து குருவனடுல தியானித்து சொல்வார். இதை கொஞ்சம் தொகுத்து சொல்லிடுறார் உரையாசிரியர். நம்ம பதவுரைப்படி பதமதமா பார்த்தோம், இதை தொகுத்து சொல்லிடுறார். என்ன, இதயம் உந்தி குருவனடு என்னும் மூன்றும் பூசைத்தானம் ஓமத்தானம் தியானத்தானமாக கற்பித்துக் கொண்டு முறையே. முதல்ல சொன்ன இதயம் முதல்ல சொல்லியிருக்கிற பூசைத்தானம், அடுத்துள்ள உந்தி, அடுத்துள்ள ஓமத்தானம், அடுத்துள்ள குருவனடு, அடுத்து கடைசியில் இருக்கிற தியானத்தானம். இதயம் உந்தி குருவனடு என்னும் மூன்றும் பூசைத்தானம் ஓமத்தானம் தியானத்தானமாக கற்பித்துக் கொண்டு அஞ்ஞனம் வழிபட்டு நின்று கொண்டு. இதைத்தான் தொகுத்து சொல்லிட்டாங்க. அஞ்ஞனம் வழிபட்டு, அதாவது இதயத்தில் பூசை செய்து, அப்புறம் உந்தியில் ஞான அனலை பேணி, குருவ நடுவில் அஞ்செழுத்தை தியானித்து, இந்த மூன்றையும் தொகுத்து என்ன சொல்லிட்டாங்க, அஞ்ஞனம் வழிபட்டு நின்று கொண்டு அப்படின்னா அந்த பூசை ஓமம் தியானம் மூன்றையும் செய்து நடத்தும். அப்புறம் அவ் அஞ்செழுத்தை விதிப்படியே மாறி நெஞ்செழுத்தி உச்சரித்து செய்க. விதிப்படி மாறி உச்சரிக்கணும். அஞ்செழுத்து வந்து இருக்கிற முறைமையில எழுத்துக்களை மாற்றி குரு எப்படி மாற்றி சொல்லி உபதேசிக்கின்றாரோ அதன்படி அது உபதேசம் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆகவே அஞ்சனை வழிபட்டு நின்று கொண்டு அவ் அஞ்செழுத்தை விதிப்படியே மாறி நெஞ்செழுத்தி உச்சரித்து செய்க. நெஞ்சத்துல வேற எந்த நினைவும் வராதபடி. நெஞ்சம்னா இங்க அறிவு தான், அந்த கரணங்களுக்கு அங்க வேலையே கிடையாது. ஆன்மாவின் அறிவை தான் சொல்றாங்க. ஆகவே அறிவுல வேற எந்த சிந்தனையும் எழாதவாறு அஞ்செழுத்தையே அந்த அறிவை அழுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா. வைத்த பொருள் நமக்கு ஆம் என்று சொல்லி மனத்து அடைத்து சித்தம் ஒருக்கி சிவாய நம் நமவென்று இருக்கின் அல்லால் இருக்கின் அல்லால் அப்படி இருந்தாலுடைய இல்லையா. மொய்த்த கதிர்மதி போல்வார் அவர் பாதிரி புலியூர் அத்தன் அருள் பெறலாமோ, அத்தன் அருள் பெறலாமோ அறிவிலா பேதை நின்றேன். அதாவது சிவாய நம என்று இருக்கின் அல்லால் அத்தன் அருள் பெறலாமோ அறிவிதா பேதை நின்றேன். சிவாய நம என்று அந்த ஒரு சிந்தனையோடு ஒரே சிந்தனையோடு இருந்தால் ஒழிய அத்தனுடைய அருளை பெற முடியுமா, அறிவில்லா பேதை நின்றே என்று சொல்லி நான்காம் திருமுறையிலே திருப்பாதிரி புரிய பதிகத்திலே அப்பர் பெருமான் பாடியுள்ளார். அப்ப என்ன சொல்றார், வைத்த பொருள் நமக்காம் என்று சொல்லி மனத்தடைத்து, நமக்குன்னு சுவாமி வச்சிருக்கிற செல்வம் இந்த அஞ்செழுத்து தான் அப்படின்னு உள்ளத்துல அதையே நிறைத்து சித்தம் ஒருக்கி சிவாய நமவென்று இருக்கின்றான் அவன் அருளை பெற முடியாது. அப்படி இருந்தாருடைய அவன் அருளை பெற முடியாதுன்னு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த பாடங்க நினைவு கூறுகின்றது. அதனால சொன்னேன் சரி. ஆகவே அஞ்செழுத்தையே நெஞ்சத்தில் வந்து அழுத்தியிருக்கணும் அதான் சொன்னார். அவன் அஞ்செழுத்தை விதிப்படியே மாறி குரு உபதேச முறைப்படி வந்து அதை நின்று அழுத்தி உச்சரித்தல் செய்க, சிந்தித்தலை செய்க. பாத்தீங்களா, உச்சரிக்க அப்படின்னு பாடல இருக்கு, உச்சரித்தலை செய்கன்னு சொல்றாங்க. அது வந்து வியங்கோள் வினைமுற்று என்று கொள்ளும். இவ்வாறு சிவோகம் பாவனையும் திருவஞ்செழுத்து மந்திரமும் அந்தரியாக கிரியையும், திருவஞ்செழுத்து மந்திரத்தை சொல்லி சிவோகம் பாவனையே ஆன்மா செய்ய மேற்கொள்கிறது. உள்ள செய்யற பூசை அந்தரியாக பூசை, அதுதான் கிரியை. இதயத்துல பூசிக்கிறது இல்லையா, உந்திய ஓமத்தை எழுப்பி இதயத்துல பூசணை செய்கிறது, அதுதான் அந்தரியாக கிரியை, உள்ள செய்யப்படுகிற கிரியை. ஆக கிரியை வந்து அந்த இதயத்தில் செய்கிற பூசணையும் உந்தியில செய்கிற ஓமமும் கிரியை. அஞ்செழுத்து வந்து அதை சிந்திப்பது மந்திரம், அதன் மூலம் ஆன்மா மேற்கொள்கின்ற பாவனை சிவோகம் பாவனை. இவ்வாறு மந்திரம் கிரியை பாவனை மூணும் இருக்கு. இவ்வாறு சிவோகம் பாவனையும் திருவஞ்செழுத்து மந்திரமும் அந்தரியாக கிரியையும் என்னும் இம்மூன்றானும் ஒரு வழிபட நின்று கொண்டு, ஒரு ஒன்று இருந்து நினைவீங்கள், இம்மூன்றானும் ஒரு வழிபட நின்று கொண்டு அதனை கணிக்க பெறுவார்க்கு, இந்த அஞ்செழுத்தையே சிந்திக்க பெறுவார்க்கு சிவபெருமான் ஆன்மாவில் தோன்றுவான் சொல்றார். அதுக்கு ஓமை என்ன சொன்னார், அதை சொல்லி சொல்றார். நவக்கோள்களுள் ஏனை ஏழும் போல காண்டல் செல்லாத ராகுகேதுக்கள், கோளதிபதியத்தில் சொன்ன அந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு இரண்டு என்று சொன்ன அந்த ஒன்பது கோள்களிலே மற்ற ஏழு கோள்கள் போல, அவையெல்லாம் தனித்து காணப்படும், மற்ற ஏழு கோள்களும் அவை போல தனித்து காணப்பட மாட்டாத கோள்கள் அந்த ராகுகேதுக்கள். ஆகவே நவக்கோள்களுள் ஏனை ஏழும் போல காண்டல் செல்லாத ராகுகேதுக்கள் எப்போ அது காணப்படும், உபராகத்தில். உபராகம் என்றால் கிரகண காலம். உபராகத்தில் எவற்றில் காணப்படும், சந்திர ஆதித்தர், சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் போது சந்திரனிடத்தில் சூரியனிடத்தில் காணப்படும், அதான் சந்திர ஆதித்தர் என்று சொன்னார். உரையாசிரியர் வந்து சந்திர ஆதித்தர்னு அந்த நிலவையும் கதிரவனையும் சந்திர ஆதித்தர் என்று அருமையாக அந்த வடமொழி சொல்லாட்சிகளை பயன்படுத்தியிருக்கிறார். உரையாசிரியர் அவராக பயன்படுத்தியிருக்கார் என்பது அல்ல, திருமுறை சொல்லாட்சி. சந்திர ஆதித்தர் என்பது திருமுறை சொல்லாட்சி. அதாவது நான்காம் திருமுறையிலே அப்பர் பெருமான் அருளியுள்ள நான்காம் திருமுறையில ஓதுவித்தாய்னு தொடங்கக்கூடிய திரு கச்சியகம்பம் பதிகம், ஓதுவித்தாய்னு தொடங்கும் கச்சியகம்பம். அதுல ஏழாவது வடதான் சொல்றார், அரி அயன் இந்திரன் சந்திராதித்தர் என்று அந்த புன சேர்த்தே சொல்றார், சந்திராதித்தர் என்று சொல்லியிருக்கார். சந்திர ஆதித்தர் சேர்த்து வரும்போது வடமொழி புணர்ச்சி விதிப்படி சந்திராதித்தர்னு வரும். அரியயன் இந்திரன் சந்திராதித்தர் என்று சொல்லி அந்த ஓதுவித்தாயின் தொடங்கக்கூடிய கச்சிகம்ப பதிகத்தில் ஏழாவது மடலை சொல்ற. அதே மாதிரி திரு இன்னம்பர் தளத்துக்குரிய நான்காம் திருமுறை பதிகம் திரு இன்னம்பர், அதுல ஒன்பதாவது பாடல்ல மாலோடு அயனும் இந்திரனும் சந்திராதித்தர், மாலோடு அயன் இந்திரன் சந்திராதித்தர் என்று அதிலையும் இந்த சந்திராதித்தர் கதிரவனையும் நிலாவையும் சேர்த்து சந்திராதித்தர்னு இந்த வடமொழி புணர்ச்சியோடு சொல்கின்றார். அது மாதிரி இங்கேயும் உரையாசிரியர் அந்த மரபை பின்பற்றி சந்திர ஆதித்தர் சொல்றார். சந்திர ஆதித்தர் மாட்டு காணப்படுமாறு போல, மாட்டுன்னா அந்த இடத்துல சந்திர ஆதித்தர் இடத்திலே, அதாவது நிலவிலும் கதிரவனிடத்திலும் கிரகண காலத்திலே ராகு கேதுக்கள் காணப்படுமாறு போல, அதாவது வேறாக காணப்பட மாட்டா இந்த ராகு கேது ரெண்டும், மற்ற ஏழு கோள்களும் வேறாக காணப்படும், ராகு கேதுக்கள் வேறாக காணப்படாமல் கிரகண காலத்தில் இந்த சந்திரனிடத்திலும் சூரியனிடத்திலும் காணப்படும். அது மாதிரி பசுபாசங்கள் கூட இறைவன் வேறாக காணப்படாமல் ஆன்மாவிடத்திலே இழந்தொருளி தோன்றுகிறான். இந்த மந்திர கிரியை பாவனை மூணை செய்யும் போது அந்தரியார கிரியையும் திருவஞ்செழுத்து மந்திர சிந்தனையும் சிவோகம் பாவனையும் ஆன்மா வந்து ஒரு வழிபட இவற்றை ஏற்றும் போது அப்போ ஆன்மாவிடத்திலே அரண் எழுந்தொருள்கிறான். அதற்கு எடுத்துக்காட்டு இந்த கிரகண காலத்தில் கதிரவனிடத்திலும் நான் நிலாவிடத்திலேயும் இந்த ராகு கேதுக்கள் தோன்றுவது போல என்று அதுக்கு எடுத்துக்காட்டு. பசுபாசங்கள் என்ன செய்யும், வந்து அறிவுக்கு விடயமாய் தோன்றும், பசுபாசங்கள் போல பதிப்பொருள் புலனாகாது, சிவோகம் பாவனை செய்யும் போதுதான் ஆன்மாவிடத்திலே அது வந்து எழுந்தருளி புலனாகும் என்று சொல்கின்றார். அதான் முப்பொருள்களுள் இதனை அறிந்தேன் அறிகின்றேன் என்னும் அறிவிற்கு விடயமாய் தோன்றும் ஏனை பசுபாசங்கள் போல புலனாகாத அப்பதிப்பொருள் அவ்வுச்சரிப்பில் அந்த அஞ்செழுத்து தியானத்தில் ஆன்மாவின் மாட்டு விளங்கி தோன்றும், ஆன்மாவிடத்திலே விளங்கி தோன்றும் என்று சொல்கிறார். கொடைப்புறையை பார்க்கலாம். வந்து ஒன்றை அறிந்தேன் அறிகிறேன் சொல்லும் போது அறிகின்ற பொருளாக தன்னை பற்றி ஆன்மா அறியும், அறியப்படும் பொருளையும் தன்னை பற்றி ஆன்மா முழுமையாக உணர்ந்து கொள்ளவில்லை. ஆன்மாவுடைய சிறப்பியல்பு முத்திநிலையில தான் ஆன்மாவுக்கே தெரியும், ஆனா ஒரு பொது இயல்பு அளவுக்காது தன்னை பற்றி உணர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பாசப்பொருள்களை நேரடியாகவே அறியுது, விடயங்களாக அறியுது. ஆனா பதிப்பொருள் வந்து இப்படி பசு பாசங்கள் போல புலனாகாமல் ரொம்ப மிகவும் சூக்குமமாக இருக்கின்றது. அப்படி சூக்குமமாக புலனாகாமல் இருந்த அந்த பதிப்பொருள் இந்த சிவோகம் பாவனையில்தான் ஆன்மாவிடத்திலே விளங்கி தோன்றுகிறது. அதுவும் ஆன்மாவுக்கு அந்நியமா தோன்றாம, சந்திர சூரியர்களுக்கு அந்நியமா தோன்றாம, அந்த சந்திர சூரியர்களிடத்திலே தோன்றக்கூடிய ராகுகேதுக்கள் போல ஆன்மாவுக்கு அந்நியமா தோன்றாம ஆன்மாவிடத்திலே இருந்து வருகின்றது இந்த பதிப்பொருள் என்று சொன்னார். ஆக பொழிப்புரை முடித்து இது விசேட உரை. அறிந்திட்டு என்பதனை மேலும் கூட்டுக இந்த இடத்துல அப்படின்னா அது முதலே சொன்னேன். அஞ்செழுத்தால் ஆன்மாவை அரணுடைய பரிசும், அரணுருவும் அஞ்செழுத்தால் அமைந்தமையும் அறிஞ்சிட்டு அப்படின்னு முதலடி இருக்கிறது. இதுல கடைசியில் உள்ள அறிஞ்சிட்ட வந்து அரணுடைய பரிசும் என்பது கூட சேர்த்துக்கணும். அதான் அஞ்செழுத்தால் ஆன்மாவை அரணுடைய பரிசும் அறிந்திட்டு, ஆன்மாவை அரண் உடைபொருளாக கொண்டிருக்கின்ற முறைமையையும் அஞ்செழுத்தால் அறிந்திட்டு, அப்புறம் அரணுருவும் அஞ்செழுத்தால் அமைந்தமையும் அறிந்திட்டு அது உள்ளபடியே சொல்லிக்கணும். எனவே அறிந்துட்டு என்பதை அரணுடைய பரிசும் என மேலும் மேலே உள்ள பகுதியோடு கூட்டிக் கொள்ள வேண்டும். அதான் அறிந்துட்டு என்பதனை மேலும் கூட்டுக என்றார். ஆன்மாவை அரணுடைய பரிசும் என்ற உண்மையால் ஆன்மா அரணுக்கு உடைமையாம் பரிசும் அறிந்துட்டு என்பதும் பெற்றான். அதையும் சொன்னான், ஆன்மாவை அரணுடைய பரிசு என்று சொல்லாமல் பரிசும் அப்படின்னு ஒரு உண்மை கொடுத்ததுனால என்ன தெரியுது அப்படின்னா, ஆன்மா அரணுக்கு உடைமையாம் பரிசும், அரண் வந்து ஆன்மாவை தனக்கு உடைபொருளாக கொண்டு அவன் உடையவனாக திகழ்கின்றான் என்று சொல்லும் போது ஆன்மா அவனுக்கு உடைபொருளாக திகழ்கின்றது என்பதும் பெறப்படும். அதனால நான் வந்து சொன்னதுதான். அதுக்கப்புறம் அரணுருவும் என்ற உண்மை சிறப்பு அடுத்தால வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, அரணுருவும் அஞ்செழுத்தார் அமைந்தமையும். அரணுருவும் அங்கேயே உண்மை கொடுத்தார்னா அது சிறப்பு உண்மை. அரணுருவும் அரணுருவும் ஐயப்பா எவ்வளவு எப்படிப்பட்ட திருமேனி, ஆசீர்வாதமான திருமேனி, அந்த திருமேனியும் இந்த அஞ்சலத்தில் அமைஞ்சிருக்கிறதே அப்படின்னு சொல்லி அது சிறப்பாக அது சிறப்பு உண்மையாக உயர்வு சிறப்பாக சொன்னது. அரணுருவும் என்ற உண்மை சிறப்பு. ஏன் அரண்உரு அஞ்செழுத்தால் அமைந்திருப்பதை ஆன்மா ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அப்பதான் இதயத்தில் பூசை செய்யும் போது அஞ்செழுத்து திருமேனியா வைத்து இந்த இறைவனை பூசை செய்ய முடியும். அந்த அர்ச்சனையாகி அந்த பூசை செய்வதற்காக தான் அரண் உருவம் அஞ்செழுத்தால் அமைந்துள்ளதை ஆன்மா உணர வேண்டும். ஏன்னா இதயத்துல ஆன்மா அது பூசை செய்யணும், அது பூசைத்தானோ அப்போ அஞ்செழுத்து திருமேனியாக வைத்துதான் இறைவனை பூசை செய்யணும். அதான் இருதய நாப்பன் அஞ்செழுத்துருவில் இறைவனை எட்டு புஷ்பங்களாக பூசிக்கணும் சொல்றாரு. இந்த எட்டு புஷ்பங்கள் அங்க என்ன, ஞான பூசையில இந்த புறத்தே உள்ள பூக்கள் எல்லாம் வராத, அங்க எட்டு பூக்களும் உருவகமாக சொல்லப்படுகின்றன. அதான் உயிர்கொலை செய்யாமை, அருள், பொறி அடக்கம், பொறை, தவம், வாய்மை, அன்பு, அறிவு எனும் எண்மலர் கொண்டு பொறுமையோடு அர்ச்சித்திடுக என்று சொல்லி அடியார்களுக்கு வந்து இந்த அந்தரியாக பூசை செய்யக்கூடிய முறையிலே அவர்களுக்கு ஞானதீக்கி அருள்கின்றார நம்ம குருமுதல்வர். இது இந்த உரையாசிரியர் குருமுதல்வரை போற்றி பாடிய பாடல்களே சொல்லியிருக்கின்றார்கள். அப்படினாலே அப்படிப்பட்ட ஞான பூசை அருளிய சிவஞான பெருமக்கள் வழிவழியாக வரக்கூடிய ஒரு ஆதீனத்திலே இவர்கள் வந்து சிவஞான உரையாசிரியர் சுவாமிகளும் வந்து அவர்களும் துறவும் ஞானதீக்கியும் பெற்றிருப்பதனால இப்படி வந்து தெளிவாக ஒரு உரையை நமக்கு தந்திருக்கின்றார்கள். அதனாலே இங்க வந்து அரண் உருவும் அஞ்செழுத்தால் அமைந்தமையும் அறிதல், ஏன் அது அறிந்திருக்க, அஞ்செழுத்து திருமேனியாக ஏன் அறிந்திருக்கிற ஆன்மா இதயத்தில் ஆன்மாவில் அவ்வாறு கண்டு அர்ச்சித்தர் பொருட்டுங்க. அப்படி இதயத்தில் வந்து அஞ்செழுத்து திருமேனியிலே பெருமானை கண்டு ஆன்மா அர்ச்சிக்க வேண்டும் அதற்காக தான் என்ற. ஆக இதயத்தில் ஆன்மாவில் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அங்க வந்து அவை உண்மை தொகையா இருக்கலாம் என்று இதயத்திலும் ஆன்மாவிலும் இதயத்திலும் பூசித்து தண்ணீரும் பூசிக்குமாறு சொல்வதாக நமக்கு தோன்றுகின்றது. அது குறித்து நமக்கு இலக்கண குறிப்பு இல்லை. இதயத்தில் ஆன்மாவில் என்பது பற்றி இலக்கண குறிப்பு இல்லை. இதயத்தில் என்று மட்டும் சொல்லாமல் ஆன்மாவில் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே இதயத்திலும் சரி ஆன்மாவிலும் சரி அஞ்செழுத்து திருமேனியாக முதல்வனை கண்டு வழிபட வேண்டும். அப்போ அவன் திருமேனி அஞ்செழுத்தாக இருப்பதை ஆன்மா அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் இனி உண்மையை என் உண்மையாக்கி, இனி உண்மையை என் உண்மையாக்கி, உண்மை என்னென்ன உண்மைனா அப்படின்னா அஞ்செழுத்தால் ஆன்மாவை அரணுடைய பரிசும், அந்த பரிசும் அதுல வர்ற உண்மை, அப்புறம் அரணுருவும் அந்த உண்மை, அஞ்செழுத்தால் அமைந்தமையும் அந்த அமைந்தமையும் உள்ள உண்மை, இந்த உண்மைகளெல்லாம் என்னுமையா வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு வேற மாதிரி பொருள் சொல்லலாம், அதுவும் ஏற்புடைய பொருள் தான் என்று சுவாமிகள் உணர்த்துகின்றார்கள். அப்படி சொல்லும் போது அஞ்சு எழுத்தால் ஆன்மாவை தொடங்குதில்லை. ஆன்மாவை என்பதிலே ஒரு உண்மையை விரித்துக் கொள்ள வேண்டும். அந்த உண்மை தொக்கு நிற்பதாக கொண்டு அங்கேயும் ஒரு உண்மையை விரித்துக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் எண்ணுமைகளாக இருக்கும். அப்படி விரிக்கும் போது பிரிக்கும் போது ஆன்மாவையும் அரணுடைய பரிசும் அரணுருவும் அஞ்செழுத்தால் அமைந்தமையும் அறிந்திட்டு என்று இப்படி பண்ணணுமா? இவ்வளவு அருமையான ஒரு நோக்கு பாருங்க. இவ்வளவு சிறப்பான பொருளை சொல்லிவிட்டு ஏற்கனவே பொலிப்புறையில சொன்ன பொருளே மிகச்சிறப்பான பொருள். மேலும் நயமாக இன்னொரு பொருள் சொல்கின்றார்கள். அதான் சொல்றாங்க, இனி உண்மையை எண்ணுமையாக்கி அஞ்செழுத்தால் ஆன்மாவை அரணுடைய பரிசும் அரணுருவும் அறிந்திட்டு என கண்ணடித்து அப்படி அதை வந்து பதவுரை செய்வதற்கு ஏற்ப அந்த பகுதியை அப்படி எடுத்துக்கொண்டு எப்படி எடுத்துக்கணும்? அஞ்செழுத்தால் ஆன்மாவை அதுல உள்ளபடியே தான், பாடல் உள்ளபடியே தான், அஞ்செழுத்தால் ஆன்மாவை அரணுடைய பரிசும் அரணுருவும் அறிந்திட்டு அஞ்செழுத்தால் அமைந்தமையும் என்பதை மட்டும் விட்டுட்டு மற்றதை எடுத்துக்கணும். முதல் அடியில முதல் அடி அஞ்செழுத்தால் தொடங்கி அறிந்திட்டுன்னு முடியுது. அதுல அந்த கடைசி இருக்கக்கூடிய அஞ்செழுத்தால் அமைந்தமையும் அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வச்சுக்கணும். முதல்ல அஞ்செழுத்தால் ஆன்மாவை அரணுடைய பரிசும் அரணுருவும் அறிந்துட்டு அப்படின் போது அஞ்செழுத்தால் என்னெல்லாம் அறியலாமா? அஞ்செழுத்தால் அஞ்செழுத்தின் மூலம் என்னெல்லாம் அறியலாம்? ஆன்மாவை, ஆன்மாவையும் ஒரு உண்மை. அதுக்கப்புறம் அரணுடைய பரிசும், அரணுடைய பரிசுன்னு சொன்னா அரணுடைய இயல்பு, அது அவருடைய திருவருள். அரணுடைய பரிசாகிய திருவருளையும் அஞ்செழுத்தால எதெல்லாம் அறியலாமா? ஆன்மாவை, ஆன்மாவையும் அரணுடைய பரிசும் அரணுடைய பரிசாகிய திருவருளையும் அப்புறம் வந்து அரண் உருவும் அது சிவஸ்வரூபத்தையும் அந்த சிவத்தையும் அஞ்செழுத்தால் உணர்ந்து அறிஞ்சிட்டு அறிஞ்சிட்டு உணர்ந்து அதான் அஞ்செழுத்துல வந்து ஆன்மா உள்ளது. யகாரத்தால் ஆன்மா, வகாரத்தால் திருவருள், சிகாரத்தால் சிவம் குறிக்கப்படுகிறது சொல்றாங்க இல்லையா? நகார மகாரம் திரோதான சக்தி ஆனவமலம் அது பின்னால சொல்லுவார். இப்ப வந்து யகாரமாகிய ஆன்மா, வகாரமாகிய திருவருள், சிகாரமாகிய சிவம் இதையெல்லாம் அஞ்செழுத்தால் அறியுது. இப்படியும் பொருள்படாம உண்மை விளக்கம் சிவப்பிரகாசம் முதலியவற்றில் இப்படி ஓதி இருக்கு இல்லையா? அஞ்செழுத்துல ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன பொருள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இங்க சொல்லலாமே. அப்படி பார்க்கும்போது அஞ்செழுத்தால் ஆன்மாவை, ஆன்மாவையும் அஞ்செழுத்தினுடைய யகாரத்தால் ஆன்மாவையும் அரணுடைய பரிசும் அரணுடைய பரிசாகிய திருவருளையும் வகாரத்தால் அந்த திருவருளையும் அப்புறம் அரணுருவும் சிகாரத்தால் சிவஸ்வரூபத்தையும் அந்த அஞ்செழுத்தால் உணர்ந்து என்றும் அப்புறம் திரோதானம் ஆணவம் அது வந்து அதுதான் திரும்ப விட்டு விடுபட்ட பகுதியை எடுத்துக்கொண்டு இருப்போம். என்னன்னா அமைந்த மையும் அறிந்திட்டு அஞ்செழுத்தால் அமைந்த மையும் அறிந்திட்டு அப்படின்னு தனியா கூட்டிக்கொள்ளும். அஞ்செழுத்தால் அமைந்த மையும் அறிந்திட்டு அமைந்த மை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா மை என்றால் மலங்கள் என்று பொருள்படும். மலங்கள், மலம்னு சொன்னாலும் மைன்னு சொன்னாலும் அஞ்சனம்னு சொன்னாலும் ஒரே பொருள் தான். அதுதான் சித்தாந்த பிரகாசிகளை சொல்லியிருப்பார். முத்தி பெற்ற அம்மாவை நிரஞ்சனர் சொல்லியிருப்பார். அஞ்சனத்திலிருந்து நீங்கியவர்கள். ஏன்னா மலத்தை இருள்னு சொல்லுவாங்க இல்லையா? அஞ்சனம் அது கருமை இருளை குறிக்கும். ஆகவே அஞ்சனம்னு சொன்னாலும் மைன்னு சொன்னாலும் மலம்னு சொன்னாலும் ஒரே பொருள் தான். அதனால அமைந்த மை அப்படிங்கிறதுல மை என்பது மலம். அமைந்த என்று சொல்லும் பொழுது என்ன பொருள்படும் அப்படின்னு சொன்னா அதாவது வேண்டாது ஒளியும் அவை வந்து வேண்டப்படாது கழிந்தவை. நகாரமும் மகாரமும் வேண்டப்படாது கழிந்தவை, அதான் அமைந்தவை. அதுக்கு அருமையான எடுத்துக்காட்டு மேற்கோள் திருவாசகம் திருப்புலம்பரில் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் பாடல்ல கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் என்று சொல்வார் இல்லையா? கற்பனவும் இனி அமையும், கற்பனவும் இனி வந்து தேவையில்லாது கழிந்து போகும் என்ற பொருள் தான் சொல்றாங்க. கற்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை என்று அங்கே வாதவர்களை குறிப்பிடுகின்றார்கள். கல்விக்கடலாம் கடந்துட்டார்கள். ஆகவே கற்பனவும் இனி அமையும், தேவையின்றி கழியும் என்ற பொருளிலே அங்கு அமையும் என்ற சொல் வந்திருக்கின்றது. ஆகவே அமைந்த மையும் என்பதுல மை என்பது பாசத்தை குறிச்சது இல்லையா? அது வந்து திருவதான ஆணவ ரெண்டையும் ரெண்டு பாசத்தையும் குறிக்குது. மை என்பது அமைந்த மை என்பது அமைந்த என்பது தேவையின்றி கழிந்த. அதான் அஞ்சலத்தில் நகார மகாரங்களால் தேவையின்றி கழிந்து போன பாசங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும்.